அத்தியாயம் 39 20வது வசனம். ஆனால் எவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அடுக்கடுக்கான மேன் மாளிகைகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வின் வாக்குறுதி, அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மீறமாட்டான். 39:20 எவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அடுக்கடுக்கான மேன் மாளிகைகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வின் வாக்குறுதி, அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மீறமாட்டான். இறைவனுடைய வாக்குறுதி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நாளைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கமான இறைவனிடமிருந்துள்ள நற்செய்தியாக, விரும்பக்கூடிய நற்செய்தியாக இருக்கிறது. அந்த வாக்குறுதியில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தத்தம் இறைவனுக்கு பயந்து கொள்ளட்டும். இறைவனுடைய வாக்கு உங்களுக்கு நிறைவேறினால் தவிர உங்களுடைய வாழ்க்கையில் சுகம் என்பது கிடையாது. மனதின் சுகம், அச்சமும் துக்கமும் இருக்கக்கூடாது. அந்த அமைதியான சூழ்நிலையில் அவன் வாழ வேண்டும். அதிலிருந்து விளையக்கூடிய உடலின் சுகாதாரமும் சமாதானமும் சாந்தமுமாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல் உறுப்புகளின் இயக்கங்களும் நிலைப்பாடும், இருதயத்திலிருந்து ஆரம்பித்து கழிவு உறுப்புகள் வரையில் சுகமாக இயங்க வேண்டும், சாந்தத்தோடு இயங்க வேண்டும். இறைவனுக்கு நாம் சமாதானம் அடைந்தால் இது அவ்வளவும் நமக்காக. உள்ளத்தின் தூய்மையில் நாம் வாழ வைக்கப்படுவோம் என்பதை நாம் இப்பொழுது கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் அறிவோமானால் சுகம் என்பது மனதில் நாம் கொள்ளக்கூடிய ஒரு அழகு, உணரக்கூடிய ஒரு சுவை, அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பம். இந்த இன்பமான சூழ்நிலை நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றது. வானங்கள் முதலாக தலைக்கு மேலாக வானங்களும் கால்களுக்கு கீழாக பூமியும் இன்னும் நம்மை சுற்றிலும் இந்த சூழலானது, இயற்கை சூழலானது அரவணைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கை சூழல் தனித்தனியாக ஒவ்வொருவரும் தனித்தனியான உலகத்தில் வாழ்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறது. உதாரணமாக இரண்டு மனிதர்கள் ஒருவர் முன்னோக்கி ஒருவர் வாழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கு சுகமான உணர்வு இருக்கின்றது, மனதில் சமாதானமிக்க ஒரு நிலை இருக்கிறது, உடலும் சாந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்றவரோ அவருக்கு பெரும் கவலையும் மனதின் வேதனையும் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய உலகம் வேறு. இரண்டு நபர்களும் எதிரெதிராக முன்னோக்கி ஒருவர் பேச்சு மற்றவர் காதில் விடக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவருடைய உலகம் துக்கத்திலும் கவலையிலும் இருக்கக்கூடிய உலகம், இன்னொருவருடைய உலகம் சாந்தத்திலும் சமாதானத்திலும் இருந்திருக்கக்கூடிய உலகம். நாம் அறிய வேண்டும், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான சூழல்கள் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அமைக்கப்படுகின்றது. நாம் எல்லோரும் ஒரே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவரை சூழ்ந்துள்ள சூழ்நிலை மற்றவரை சூழ்ந்துள்ள சூழ்நிலை இரண்டும் வேறு வேறானது. எந்த அளவுக்கு இறைவன் விதித்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை அதனை மனதில் ஏற்றுக்கொண்ட நிலையில் அதனை விரும்பக்கூடியவர்களாக அமைந்துவிடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களை சுற்றிலும் உள்ள சூழ்நிலை இயற்கையின் சூழல் வேறு. இயற்கையின் சூழல் ஒருவரை சூழ்ந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கு தலைக்கு மேலாக வானங்களும் கால்களுக்கு ஈடாக பூமியும் அவர்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நன்மையான சூழ்நிலையாகவும் இருக்கலாம், கேடான சூழ்நிலையாகவும் இருக்கலாம். கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன, நல்ல சக்திகள் சூழ்ந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே அவரவருடைய தேவைகளாக இறைவன் எதில் அவர்களை அமைத்திருக்கின்றனோ அந்த அமைப்பில் எந்த அளவுக்கு அவர்கள் சத்தியத்தை கொண்டு வாழ்கின்றார்கள் அல்லது அசத்தியத்தை கொண்டு வாழ்கின்றார்கள் என்பதை பொறுத்ததுதான். சத்தியத்தை கொண்டு வாழும் பொழுது அவர்கள் தங்கள் இறைவன் தங்களுடைய இருதயத்தில் விதித்திருக்கக்கூடிய கவலையும் பயமும் துக்கமும் இல்லாத வாழ்க்கையை வாழுங்கள் என்று விதித்திருக்கக்கூடிய ஒன்றை அவர்கள் செவி ஏற்பது அல்லது ஏற்காமல் இருப்பது, இந்த இரண்டையும் கொண்டுதான் ஒருவருடைய சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றார், இன்னொருவர் அதனை கவனிப்பதே கிடையாது, அந்த வாக்குகளை கவனிப்பதே கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது அவர் உல்லாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உலகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சுகபோகங்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை மறந்தவர்களாகவும் சூழ்நிலையை தக்க வைக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குறுதிகளை செவி சாய்க்காதவர்களாகவும் அவர்கள் தங்கள் போதைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் கேளிக்கைகளிலும் சந்தோஷங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அறிய வேண்டும், தங்கள் இறைவன் தங்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய வாக்குறுதியை செவி சாய்க்காதவர்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்களில் தங்களை மறந்தவர்களாக உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி எந்த ஒரு உணர்வும் இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளத்தின் உணர்வு உங்களுடைய வெளிப்புறச் சூழலை உங்களுக்கு சாதகமாக அமைக்கிறது. அது உணர்ச்சியாக பொருள் அடிப்படையில் வேட்கை கொள்ளக்கூடியதாக ஆசை கொள்ளக்கூடியதாக அமைந்திருமானால் அதிலிருந்து உங்களுக்காக சூழ்நிலை கெட்ட சூழ்நிலையாக உங்களை சூழ்ந்து கொள்கிறது. வானங்கள் முதலாக பூமி வரையில் நீங்கள் எப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். பயம் என்பது உள் உணர்வில் ஏற்படக்கூடிய இறைவனுடைய வாக்குறுதிகள் தவறிவிடக்கூடாது என்று அந்த பயம் இருக்க வேண்டும். உள்ளத்தின் உணர்வில் நமக்காக உருவாக்கப்படுவது அவ்வளவுமே நம்முடைய கைகளாலோ நம்முடைய அறிவாற்றலை கொண்டோ அது என்ன விதமானது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது. நாம் அறிந்து செயல்பட முடியாது, உணர்ந்து அதில் வாழ வேண்டும். இறைவன் நமக்காக விதித்த வாழ்க்கையினுடைய அமைப்பின்படி என்னுடைய இருதயத்தில் இறைவன் வாழ்நாள் முடிவுக்கான தேவைகளை அறிவித்து விட்டான். சுகமான வாழ்க்கை அவ்வளவுதான். அதில் எத்தனை பரிமாணங்கள், அதில் நீங்கள் எத்தனை பரிணாமங்களை கொண்டு வருவீர்கள்? உங்களுடைய பொருள்களின் அடிப்படையில் எல்லையில்லாதது. ஒவ்வொரு பொருளாக சுகப்பொருளாக நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பீர்கள். அது ஒவ்வொன்றுமே பொருளாக இருக்கும் வரையில் உங்களுக்கு பெரும் பாரமாகவும் பெரும் சுமையாகவும், அதில் சில நன்மைகள் இருக்கின்றன ஆனால் பெரும் தீமைகள் இருக்கின்றன. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது ஒரு குண்டூசியாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு உபயோகமாகும் நிச்சயமாக, ஆனால் இது பெரும் பாதகங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்போன் இறைவன் தான். உங்களுடைய உணவு ஒரு பொருள் தான், அது சுகமும் இருக்கின்றது ஆனால் அது தொண்டையில் விற்கிக் கொள்ளுமானால் எவ்வளவு பெரிய பாதகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு அந்த தொண்டையில் அடைத்துக் கொள்ளாமலும் விக்கிக் கொள்ளாமலும் உங்களுக்கு மரணம் ஏற்படாதவாறு இறைவன் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். சாதாரண தண்ணீர் குடிக்கும் பொழுது புறையேறி அதிலும் பெரும் துன்பங்களும் நிறைய நேரிடும். பாதுகாத்துக் கொண்டிருப்போன் இறைவன் தான். உள்ளச்சம் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். வெறும் காற்றுதான், அந்த காற்றில் எத்தனை எத்தனை பாதகங்கள் இருக்கின்றன. அவை மறைவாக இருப்பதன் காரணமாக பாதகங்கள் குறைவு. நாம் அதை கொண்டு பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் தண்ணீரை கொண்டு பெருமைப்படுகின்றோம். பாட்டில்களில் வைத்துக் கொண்டு இது சுத்தமான நீர் என்றும் அசுத்தமான நீர் என்றும் பானைகளில் வைத்திருப்பதை பற்றி இவர்கள் பல்வேறான எண்ணங்கள் கொண்டிருக்கின்றார்கள். உணவை பற்றியும், இது தூய்மையான உணவு, இது சுத்தமான உணவு, இது தரமான உணவு, இது மேன்மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உகந்த உணவு, அது கீழ்த்தரமான உணவு, கீழ் மக்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு உகந்த உணவு என்றெல்லாம் நாம் பெருமை கொள்கின்றோம். பொருளின் அடிப்படையில் வந்துவிட்டால் பெரும் பாதகங்கள் இருக்கின்றன, அதில் சில பலன்களும் இருக்கின்றன. அந்த பலன்களில் நீங்கள் போதைக்குள்ளாகி விடுகின்றீர்கள். அவ்வளவு பெரிய பாதகம் அந்த பலன்களிலிருந்தே உருவாகி விடுகின்றது. அதனை பயபக்தியோடு நாம் நம்முடைய தேவைகளுக்கு உபயோகப்படுத்துவோமேயானால் அது நன்மையாக இருக்கும். ஆனால் அதை கொண்டு நான் பெரியவன், நான் இவற்றில் வாட தகுதிமிக்க அளவுக்கு பதவிகளால் உயர்ந்தவன், இன்னும் படைப்பாலும் உயர்ந்தவன் என்று யார் தங்களை தங்கள் பொருள்களை கொண்டு மெச்சிக்கொள்கின்றார்களோ, கடுமையான பாதகம் அந்த பொருள்களில் இருந்து அவர்களுக்கு உருவாக இருக்கின்றது என்பதையும் நாம் பயந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இறைவன் எனக்காக ஒரு தேவையை அறிவிக்கின்றான், உங்களுடைய இறைவன் உங்களுக்காக தேவைகளை அறிவிக்கின்றான். ஒவ்வொரு நாள் பொழுதும் தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகள் உணர்வாகவே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த துன்பமும் வர வேண்டாம் என்பது பொதுப்படையான எல்லோருக்கும் உரிய தேவை. சில கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அதுவும் உங்களுடைய தேவைதான். அந்த துன்பங்களில் வாடாதவர்கள் எவரும் இல்லை. முதலில் நீங்கள் உங்களுடைய துன்பங்களை கஷ்டங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது விதி. எனக்கு பசி இல்லை என்று இருக்கும் பொழுது நான் சுகபோகங்களில் வாட வேண்டும், உல்லாச பொருள்களில் வாட வேண்டும், கேளிக்கைகளில் வாட வேண்டும் என்று விரும்ப மாட்டேன். அவை எல்லாமே எனக்கு அடுத்தபடிதான். இப்பொழுது என்னுடைய தேவையெல்லாம் என்னுடைய துன்பம் நீங்க வேண்டும், அதன் பிறகுதான் மற்றவற்றை நான் ருசிக்க முடியும், ரசிக்கவும் முடியும். எனக்கு மனதில் ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டது, அந்த துன்பம் நீங்க வேண்டும். என் இறைவனே என்று நீங்கள் அழைக்கின்றீர்கள். எங்கள் இறைவனே என்று அழைக்க மாட்டீர்கள். ஒவ்வொருவருடைய தேவையும் அவரவருக்குரிய அந்த தேவைகளை நீக்கி நன்மைகளுக்காக வேண்டி என்னுடைய தேவைகளாக இருக்கக்கூடிய இப்பொழுது என்னுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்பது என்னுடைய தேவை. சுகம் வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது, அது இருக்கட்டும். முதலில் நான் என் கைகளால் சம்பாதித்துக் கொண்ட கஷ்டங்களிலிருந்து நான் நீங்க வேண்டும் என்ற அந்த தேவை, நீங்க வேண்டும் என்ற அந்த சுகம், சுகமான தேவை, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவை. அந்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தேவை பொருள்களிலிருந்து நான் சம்பாதித்ததனுடைய விளைவு. நோய்வாய்ப்படும் பொழுது மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிடுகின்றார்கள், என்னுடைய நோய் குணமாகிவிடும் என்று. ஆனால் அந்த நோய் குணமாகாத போது என்னுடைய தேவை நான் சுகமாக வேண்டும், இன்னும் இந்த பொருள்களாக இருக்கக்கூடிய மருந்துகளும் மாத்திரைகளும் ஐயோ வேண்டாமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இந்த சனியன் வேண்டாம், இந்த மாத்திரை எனக்கு குமட்டுகிறது, பார்த்தாலே வாழ்க்கை வெறுத்து விட்டது, இந்த மாத்திரைகளை கொண்டு வராதீர்கள், மருந்துகளை கொண்டு வராதீர்கள், டாக்டர்களை பார்த்தாலே பயமாக இருக்கின்றது, அவர்களை பார்த்தாலே என்ன கேடு பேசப்போகின்றார்களோ, நல்ல வார்த்தை அவர்களிடம் வந்து வரப்போவதே கிடையாது, என்ன கேடு பேசப்போகின்றார்கள் என்று பயமாக இருக்கின்றது. பொருள்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நமக்கு உள்ளச்சத்தை கொடுக்கூடியதாக இருக்கின்றது. எதனை நாம் நம்முடைய பாதுகாப்புக்காகவும் நம்முடைய இன்பத்துக்காகவும் எடுத்துக்கொண்டோமோ, துன்பத்தை நீக்குவதற்காக வேண்டி அவை எல்லாமே வேண்டாம் என்று கொள்ளக்கூடிய அந்த இறுதி நாள் உங்களுக்காக ஒரு தேவையின் போது வரும். உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த ஒரு தேவை, எவற்றை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அது வேண்டாம் என்று, அந்த தேவையை நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டும் என்று விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பொருளும் இதனை நாம் ஏன் ஏற்றோம், இது வேண்டாமே என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் அமையும். நாம் நம் இறைவனை பயப்பட வேண்டும். என்னுடைய தேவைகள் முதலில் இருக்கக்கூடிய தீமைகள் வேண்டாம் என்பதில் இருக்கிறது. என்னுடைய தேவைகள் முதலில் என்னிடம் இருக்கக்கூடிய தீமைகள் வேண்டாம் என்று இருக்கிறது. அந்த வேண்டாம் என்ற தேவைகளின் மீது நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய சுகங்களுக்காக வேண்டி ஒவ்வொரு வேண்டாம் என்ற தேவையும் நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையினுடைய கேடு என்பதை நாம் அறிந்து பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எனக்கு குழந்தை வேண்டும், குழந்தை வேண்டும் என்று இருக்கின்றார்கள். குழந்தை பெற்ற பின்னர் அது வளர்ந்து வரும் பொழுது பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் வெறுப்புகளும் விரக்திகளும் இவர்களை பெற்றேன் வளர்த்தேன் இப்படி ஆகிவிட்டது என்று துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்காக நான் எவ்வளவு காலம்தான் உடைப்பேனோ தெரியவில்லையே என்று இயங்கக்கூடிய காலமும் என்னால் முடியவில்லை என்று கூறக்கூடிய காலமும் உண்டு. நிச்சயமாக அந்த காலங்கள் வரும். நான் என் உள்ளத்தில் ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்பினேன். அந்த குழந்தை எனக்கு பெரும் சுமையாகிவிட்டது. சிறிதாக இருக்கும்பொழுது அந்த சுமை தெரியாது, வளர்ந்து வரும்பொழுது அந்த சுமை தெரியும். நான் விரும்பியது ஒரு பொருளாக மூக்க முடியுமாக ஒரு குழந்தை வேண்டும். எந்த மூக்கை பிறருடைய காரியங்களில் நுழைக்கக்கூடாதோ அந்த மூக்கை கொண்ட ஒரு குழந்தையும் முடியுமாக எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் பேந்த பேந்த விழிக்கக்கூடிய முடியுமாக மூக்கும் முடியுமாக இருக்கக்கூடிய குழந்தை வேண்டும். பிறர் சொல்லை கேட்டு முகம் அழகாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தேவை கூட இல்லை, மூக்கு முடியுமாக இருக்க வேண்டும். எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை இவர்கள் தங்களுடைய மனதில் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பிறருடைய காரியங்களில் மூக்கை நுழைக்கக்கூடிய அந்த மூக்கையும் எதுவுமே விளங்காத விழிப்பதுங்கி வரக்கூடிய அந்த மொழியையும் கொண்டு எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், குழந்தை வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் விரும்பியிருக்க வேண்டும் இறைவன் கொடுத்த விருப்பப்படி எனக்கு ஒரு நல்ல சந்ததி அமைய வேண்டும் என்று. ஞானமிக்க ஒரு நன்மகனை கொடியிருவினே அல்லது ஒரு சந்ததியை கொடியிருவினே என்று கேட்டிருக்க வேண்டும். அது தன்னையும் வாழ்வித்துக் கொண்டு பிறரையும் நன்மையை கொண்டு ஏவக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொண்டு விளங்கக்கூடிய உன் புலமிருந்துள்ள ஒரு பெரும் பாக்கியமாக அமைய வேண்டும் என்று இறைவனை என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த சொற்கள் எதனையுமே அவர்கள் கேட்காதவர்களாகவும் கேட்டாலும் விளங்கிக் கொள்ளாதவர்களாகவும் ஒரு பொருளை அவர்கள் நாடினார்கள், மூக்கு முடியுமாக ஒரு குழந்தை. பிறகு இதனை ஏன் பெற்றேனோ, அவர்கள் தங்களுடைய திருமண வயதை அடைந்து குடும்பத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ளும் பொழுது பெற்றோர்களை பாரமாக நினைப்பார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை வர வேண்டாம் என்று முற்கூட்டிய இறைவன் அறிவிக்கின்றான். உங்களுடைய உலகத்தை சுற்றிலும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய தாய் தந்தையரை தங்களுடைய நெருக்கத்தை விட்டும் விலக்கி வைக்கின்றார்கள். அவர்களை சுமையாக கருதி எல்லா கேடுகளும் தங்களுடைய விருப்பத்தின் காரணமாக, ஆசையின் காரணமாக, கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக இறுதியாக அவர்களுடைய நேரம் வரும்பொழுது பெரும் துன்பத்திற்குள்ளாகின்றார்கள். யாருடைய குடும்பங்கள் விளங்கியிருக்கின்றதோ, அதாவது ஒரு தந்தையையோ தாயையோ அல்லது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளையோ சுமையாக நினைக்காமல் அதை ஒரு அருளாக நினைத்து வாழக்கூடிய, ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையையும் கொண்டு விளங்கக்கூடிய குடும்பங்களை பார்க்கின்றோம். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெருமையை மேற்கொள்ளாமல் தங்களுடைய இறைவனுக்கு ஓரளவுக்காவது பயந்து வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுது ஏன் சில குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றன, சில குடும்பங்கள் பெரும் கலவரங்களிலும் தர்க்கங்களிலும் சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள், அந்த குடும்பங்கள் ஏன் சீரழிந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் சிந்தித்து உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த சிந்தனையினுடைய தெளிவானது அவர்கள் பொருளாக தங்களுடைய குழந்தைகளை விரும்பவில்லை, தாங்கள் பெற்றிருப்பதற்கு முன்பாக இறைவன் கொடுத்த அருளை கொண்டும் ஒரு அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் அது எனக்காக வேண்டும், என்னுடைய நாளைய வாழ்க்கையில் எனக்கு அது நன்றி கடன்பட்டதாகவும் இறைவனுக்கு நன்றியுடனாகவும் வாழ வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது கர்ப்பம் உருவாவதற்கு முன்பாக பெற்றோர்கள் இருவருமோ நல்ல குழந்தையாக வேண்டுமே என்றும் விரும்பியிருக்கின்றார்கள் அவர்கள் அறியாமலேயே. அது அவர்களுக்கு இறுதி நாள் வரையில் இணைந்து வாழக்கூடிய ஒரு குடும்ப அங்கத்தினர்களாக அவர்களை அமைத்துக் கொடுத்தது என்பதையும் நாம் இப்பொழுது அறிய வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கு உறுதியும் இறைவனுடைய வாக்குறுதியும் போற்றப்படத்தக்கதாக இருக்கிறது. அந்த போற்றுதலுக்கு நாம் ஏற்புடையவர்களாக அமைய வேண்டும் என்று இப்பொழுது நாம் மனதில் கொள்ள வேண்டும். உங்களுடைய இறைவன் இப்பொழுது அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். சுகத்தை விரும்புங்கள், அமைதியை விரும்புங்கள், சாந்தத்தை விரும்புங்கள், சமாதானத்தை விரும்புங்கள். இவற்றுக்கு எதிராக வேறு எதுவும் உங்களுக்கு வேண்டாம். இவற்றை உங்களுக்காக ஒரு சூழ்நிலையாக இறைவன் அமைப்பான். அந்த சூழ்நிலையானது படைக்கப்பட இருக்கின்றது. அவற்றில் உங்களுக்கு உடலுக்கு தேவையான பொருள்களும் உணர்வுக்கு தேவையான அருளும் நிச்சயமாக இருக்கின்றன. ஒவ்வொரு பொருளிலும் சுகம் உண்டு, ஒவ்வொரு பொருளிலும் சுவை உண்டு, ஒவ்வொரு பொருளிலும் ஆற்றல் உண்டு. அவன் படைக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் நீங்கள் தூய்மையானவர்களாக இருங்கள். உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய வேதனைகளில் முதலில் நீக்கிக் கொள்ளுங்கள். எந்த வகையில் உங்களுடைய வேதனையை நீக்கிக் கொள்வீர்கள்? பொருளின் அடிப்படையை கொண்டா அல்லது இறைவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய கருணையையும் கொண்டா என்று கேட்டால், நிச்சயமாக உங்களுடைய பதில் இறைவனுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் தான் என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய துன்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய சில வேதனைகள் நீக்கப்பட வேண்டும், சில போராமைகள் நீக்கப்பட வேண்டும், சில ஆற்றாமைகள் நீக்கப்பட வேண்டும். இவை அனைத்தையுமே உங்கள் இதயத்தில் அமர்த்தியிருப்பவன் சைத்தான். கெட்ட சக்திகள் சூழ்ந்திருக்கின்றன என்னை. எனக்கு ஒரு தேவை என்று இருக்குமானால், அந்த தேவை என்னுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று இருக்குமானால், நிச்சயமாக சைத்தான் நம்முடன் கலந்து விட்டான் என்பதை அறிய வேண்டும். என்னுடைய தேவை அழகான வாழ்க்கையின் மீது, நாளைய வாழ்க்கையினுடைய சுகங்களின் மீது அமைய வேண்டும் என்று விரும்புவார்களானால், துன்பங்கள் இல்லாத நிலையில் நிச்சயமாக நல்ல சக்திகள் அவர்கள் நெருங்கி இருக்கின்றன என்பதையும் நாம் அறிகிறோம். முதலில் வேண்டாம் என்ற தேவையை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கஷ்டமும் வேண்டாம், ஒவ்வொரு துன்பமும் வேண்டாம், ஒவ்வொரு மன குமுறலும் வேண்டாம், ஒவ்வொரு மனதினுடைய கவலையும் ஒவ்வொருடைய மனதினுடைய சஞ்சலங்களும் நிச்சயமாக வேண்டாம் என்று நீங்கள் விரும்புங்கள். வேண்டாம் என்ற விருப்பம் என்னவென்றால், ஷைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தெரிகின்றேன் என்பது பொருள். எந்த ஒரு இறைவனுடைய பிரார்த்தனைக்கு முன்பாகவும் நீங்கள் உங்கள் மனதில் ஒரு கவலையை மேற்கொள்கின்றீர்கள். ஏதோ உங்களுடைய மனிதர்கள், மக்கள் சம்பந்தமாக, உங்களுடைய பொருள்கள் சம்பந்தமாக கவலையை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் உங்களுக்காக பொருள்களை கொண்டு எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை. அருளை கொண்டுதான், சுகமாக வாடுங்கள் என்ற அருளை கொண்டுதான் உங்களுக்காக வாக்களித்திருக்கின்றான். அந்த வாக்கை, சுகத்திற்கு நாம் பொருளை மேற்கொண்டோம், அந்த பொருள்களில் தீமைகள் இருக்கின்றன, சொற்பமான பலன்களும் இருக்கின்றன. இறைவன் படைத்த எந்த ஒன்றிலும் நீங்கள் பொருள்களாக பார்க்கும் பொழுது மிகப்பெரும் தீமையும், அதிலிருந்து நீங்கள் அருளை நீங்கள் விரும்புகிறானால், நிச்சயமாக அந்த பொருள்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய கூலியாட்களாக வேலை செய்யக்கூடிய, உங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த பாங்கினை பெறும். தன்னிடமிருந்து நன்மைகளை மட்டுமே உங்களுக்கு கொண்டு வரும். இறைவனுடைய அனுமதியை கொண்டு இறைவன் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் பெரும் ஆற்றல் இருக்கின்றது. அது உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டுமென்றால், உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ நன்மையை கொண்டு உதவி செய். அதில் பொருள்கள் இல்லை. நன்மையை கொண்டு உதவி செய் என்று கேட்கின்றீர்கள், அதில் பொருள் இல்லை. நன்மை என்பது உணர்வு. சத்தியத்தை கொண்டு அவற்றை எங்களுக்கு பணியச் செய். உன்னுடைய வாக்கு உறுதியானது. ஒவ்வொரு பொருளின் மீதும் உன்னுடைய அதிகாரம் இருக்கின்றது. எப்படிப்பட்ட அதிகாரம் என்றால், உங்களுடைய இறைவன் உங்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவன், அறியாமையிலிருந்து மாபெரும் ஆற்றல் மிக்க பேர் அறிவாற்றலை உங்களுக்காக அமைப்பவன். அந்த பேரறிவாற்றல் எப்படிப்பட்டதென்றால், உலகத்தில் உள்ள அவ்வளவு பொருள்களும் உங்களுக்கு கீழானது. நீங்கள் உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய தகுதிகளை, அவற்றின் மீது நீங்கள் உங்களுடைய தகுதிகளை கொண்டு அடிபணியை செய்வதற்கு, கட்டளையிடுவதற்கு ஏற்ற விதத்தில் அவற்றை உங்களுக்காக பணியை செய்வான். யாவற்றையும் நீங்கள் ஒரு பொருளாக பார்க்கின்றீர்கள், அவை அழிந்து கொண்டிருக்கின்றன. அதாவது அந்த பொருள்களுக்கான காலத்தவணை முடியும் பொழுது அவை அழிய ஆரம்பிக்கும். அந்த காலத்தவணை ஏற்கனவே விதிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடிய ஒரு தவணையை கொண்டுதான் படைக்கப்படுகின்றன. மனிதனுடைய உள்ளம் மட்டும்தான் அழியாத தன்மையை கொண்டிருக்கின்றது. அந்த உள்ளம்தான் மரணத்தின் போது கைப்பற்றப்படும். உடல் மரணமடையும் பொழுது அழியக்கூடிய உடலும் அழிவில்லாத மனமும் உள்ளமும். நாம் அழியக்கூடிய உடலை பாதுகாக்க நினைக்கின்றோம், அந்த உடலுக்கு தீனி போட நினைக்கின்றோம். அந்த உடலோ உங்களுடைய மனதுக்கு அடிபணிந்தது. மனதை நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய உடல் உங்களுடன் வரும். உங்களுடைய தேவைகளுக்கு அடிபணியும். முதலில் உங்களுடைய உடலை உங்களுடைய கட்டளைகளுக்கு அடிபணியுமாறு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படியானால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்முடைய படைப்பு, மனிதன் என்ற படைப்புக்கு கீழானது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். மனிதன் உயர்ந்த படைப்பு என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். அவை அனைத்துமே உங்களுக்கு கீழ்ப்படிந்து வேண்டியிருக்கும் பொழுது மனிதனுடைய உடல் இருக்கின்றதே, இந்த உடல் என்ற ஒரு பொருள் படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களுக்கும் மேலானது. மனமும் அபிதமே. நமக்கு மனம் என்ற ஒன்று இருந்து அந்த மனதிற்கு உங்களுடைய உடல் உறுப்புகளை கீழ்ப்படிய செய்யும் பொழுது அகிலங்களில் உள்ள ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு கீழ்ப்படியும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுமே படைக்கப்பட்டவை, உங்களுடைய உடலும் படைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய படைப்பானது மற்ற படைப்புகளை விட மிக மிக நேர்த்தியானதும் உயர்வானதும் என்று இருக்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய உடலை உங்களுடைய எண்ணத்திற்கு கீழ்ப்படிய செய்யும் பொழுது, அதாவது பொருளை நான் எந்த அளவுக்கு தாழ்வாக மதிக்கின்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய உடல் அமைப்பை நான் எனக்கு கீழ்ப்படிந்தது என்று நான் கொள்ள வேண்டும். எனக்கு அது அடிமைப்பட்டு உடைக்க வேண்டும் என்று நான் கொள்ள வேண்டும். அவ்விதமாக என் உடலில் இருக்கக்கூடிய சில துன்பங்கள், சில நோய்கள், சில கஷ்டங்கள், இவை என்னுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெளிப்புறமான இருக்கக்கூடிய உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் என்னை பாதிக்கக்கூடாது. ஆனால் என் மனது இடக்கூடிய கட்டளைக்கு எனக்கு அடிபணி, சுகமாக எனக்காக உழைக்க வேண்டும் நீ என்று என்னுடைய மனம், இந்த துன்பம் நீங்க வேண்டும் என்று என் உடல் உறுப்புகளிலிருந்து ஒரு துன்பத்தை இணைக்க அது கட்டளையிடும் பொழுது அந்த துன்பமானது நீங்க வேண்டும். அவ்விதமாக நீங்கவில்லை என்றால் அதனை நீக்கும் விதமாக என்னை நான் என் இறைவன் பக்கம் திருப்ப வேண்டும். நானும் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். உங்கள் இறைவன் உங்களுக்கு தன்னை பற்றி அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் துன்பங்களினுடைய சூழ்நிலை, அது உங்களை எல்லா புறங்களிலிருந்தும் நெருக்கி கொண்டு வரும் பொழுது, நீங்கள் அவற்றிலிருந்து விடுபட நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த சூழலானது ஒரு மறைவான ஒரு எல்லையை கொண்டிருக்கின்றது. உங்களை சுற்றியுள்ள ஒரு இயற்கை சூழல், ஒவ்வொருவருக்கும் அவர்களை சுற்றியுள்ள ஒரு இயற்கை சூழல் இருக்கின்றது. அது அவர்கள் சம்பாதித்த வினைகளின் பலனாகவும், நம்பிக்கை கொண்ட அந்த நேர்த்தியின் பலனாகவும், இரண்டும் கலந்த ஒரு வாழ்க்கையை அவர்களுக்காக அனுமதித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு நான் சத்தியத்தை நம்புகின்றேனோ பொருள் அடிப்படையில் இல்லாமல், அது உங்களுடைய துன்பங்களிலிருந்து ஆரம்பமாகின்றது. உங்களை தூய்மையாக்குவதற்காக நிறைய பொருள்களை நீங்கள் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் விரும்பினீர்கள், ஆசை கொண்டீர்கள், இந்த சம்பாத்தியத்தில் நான் சுகமாக வாழ்வேன் என்று. வாழ்க்கையின் சூழல் உங்களுடைய இயற்கையாக ஒரு சூழல் அமைக்கப்படுகின்றது. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் மற்றும் உங்களை சுற்றிலும் சூழல் அமைக்கப்படுகின்றது. உங்களுடைய செல்வங்களும், உங்களுடைய மக்களும், உங்களுடைய சுகப்பொருள்களும் உங்களுக்கு உபயோகம் அற்றவை என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு துன்ப சூழ்நிலை உங்களுக்காக உருவாகிறது. அந்த சூழ்நிலை உருவாகி வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய செல்வப் பொருள்களை கொண்டு அவற்றை தடுத்துக் கொள்ள முயல்வீர்கள். உங்களுடைய செல்வங்களையும் பொருள்களையும் செலவு செய்வீர்கள். நீங்கள் துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டி, அது உங்களுக்கு எத்தகைய பலனையும் தராது, இன்னும் அதிகமாக செலவு செய்வீர்கள். எந்த பொருளை நீங்கள் விரும்பினீர்களோ அந்த பொருளை நீங்கள் உங்கள் கைகளாலேயே செலவு செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை துன்பங்களிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ள ஒவ்வொருவரும் இதனை அறிந்திருக்கின்றார்கள். என் செல்வத்தை எல்லாம் கொடுத்து விடுகின்றேன், எனக்கு மனதுக்கு நிம்மதி இருந்தால் போதுமே, என்னுடைய சுகப்பொருள்களை எல்லாம் நான் துறந்து விட்டேன், எனக்கு தூக்கமே இல்லை, நான் என்ன செய்வது, அவ்வளவையும் கொடுத்து விடுகின்றேன், எனக்கு கொஞ்சம் தூக்கம் கிடைத்தால் போதும் என்ற அளவுக்கு தங்களுடைய செல்வங்களை அவர்கள் விட்டுவிட ஆசைப்படுவார்கள். இது தூய்மைக்குரிய பகுதி. எந்த செல்வத்தை நீங்கள் பொருள்களாக அடைய விரும்பினீர்களோ அந்த செல்வம் உங்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை என்ற சூழ்நிலையை உங்களுக்காக கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறியாதவர்களா? நீங்கள் கேள்விப்படாதவர்களா? வாழ்க்கையின் பகுதியில் ஒரு நேரம் வந்து அந்த நேரம் உங்களுடைய பொருள்களை பற்றிய அவ்வளவு சுகத்தையும் அதனுடைய பாதுகாப்பை பற்றி நீங்கள் எவ்வளவு கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவும் வீணானது என்பதை அறியக்கூடிய அந்த வாழ்க்கையின் தருணம் வரும்பொழுது நீங்கள் மனமுடைந்துவிட வேண்டாம். இதனை நீக்குங்கள். எந்த பொருள்கள் உங்களுக்கு சுகம் அளிக்கவில்லையோ அந்த பொருளை நீங்கள் நீக்குவீர்கள். அவர்கள் குறைவாக கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் அதிகமாக கொண்டிருந்தாலும் சரி, ஒரு பணக்காரன் தன்னுடைய சொத்தையெல்லாம் விட்டுவிட விரும்புவான். ஒரு ஏழை தன்னிடம் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சத்தையும் அவன் வேண்டாம் என்று விரும்புவான். எனக்கு சுகம் கிடைத்தால் போதும் என்று. இதனை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய கேள்விப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மூச்சிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்று கேட்டால், ஆம், நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பிறகு நாம் எங்கே திருப்பப்படுகின்றோம்? மீண்டும் 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 அந்த பொருளின் பக்கமே நாம் திருப்பப்படுகின்றோம். உங்களுடைய இறைவனை நீங்கள் எதிர்நோக்கும் பொழுது, உங்களுடைய இறைவனிடமிருந்து நன்மைகளை நீங்கள் எதிர்நோக்கும் பொழுது, உங்களுடைய இறைவன் எதற்காக உங்களை திருப்புகின்றான் என்பதையும் கவனிக்க வேண்டும். பொருள்களை நீங்கள் செலவு செய்ய வேண்டும், செலவு செய்வீர்கள். இறுதியில் அந்த பொருள்களும் இல்லை என்று ஆகிய பிறகு இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புவீர்கள். உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது சில துன்பங்கள் வேண்டாம் என்றுதான் திரும்புவீர்கள். உங்களுடைய தேவைகள் இறைவன் பக்கம் என்று இருக்கும் பொழுது நீங்கள் சுகப்பொருள்களாக தேடிய உங்களுடைய பொருள்களை நீங்கள் வேண்டாம் என்று கருதுவது முதல் தேவை, முதல் பிரார்த்தனை. இப்பொழுது இறைவன் உங்களை கவனிக்கின்றான். எந்த அளவுக்கு நீங்கள் உள்ளத்தின் சுகத்தை விரும்புகின்றீர்கள் அல்லது எந்த அளவுக்கு நீங்கள் இன்னமும் பொருள்களின் சுகத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக. நாம் பொருள்களை வைத்துக்கொண்டு சுகத்தை நாடும் பொழுது நயவஞ்சகர்கள். தெளிவாக தெரிந்திருந்தும் தங்களுடைய பணத்தையோ செல்வத்தையோ விட்டுவிட மாட்டார்கள். இன்னமும் அதுதான் உயிர் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வில் நான் அமைத்த சுகம் என்பது உயிர் இல்லை என்பதும், இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கூடிய செல்வங்களையும் பணங்களையும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் உயிர் இருக்கிறது என்பதையும் இவர்கள் இன்னமும் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தங்கள் துன்பங்களிலிருந்து விலக வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவ்விதமாக அல்ல. தங்கள் பொருள்களை ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் யார் நன்மையின் பாதையில் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. தங்களுடைய செல்வங்களை விடமாட்டேன் என்று பிடிவாதமாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இன்னும் பொருள்களைத்தான் நம்புகின்றார்கள். அந்த பொருள்களிலிருந்து அவர்களுக்கு சொற்பமான பலன் உண்டு, மிகப்பெரும் அபாயமும் உண்டு என்பதை அவர்கள் அறிவதில்லை. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது ஒரு மடுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு மலையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து சொற்பமான பலன்கள் உங்களுக்கு இருக்கின்றன, மிகப்பெரும் துன்பங்கள் இருக்கின்றன. அது ஒரு பஞ்சாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இரும்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொற்பமான பலன் இருக்கின்றது, ஆனால் மிகப்பெரும் அபாயம் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு துன்பமும் என்னை தீண்டும் பொழுதுதான் நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். அந்த துன்பம் பொருள்களிலிருந்து உருவாகி இருக்கின்றது, வேறு எதிலிருந்தும் உருவாகவில்லை. அது நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கூடிய சுகப்பொருள்களாக, உங்களுடைய மக்களாக, உங்களுடைய செல்வங்களாக, உங்களுடைய வீடுகளாக, உங்களுடைய தொழில்களாக, உங்களுடைய சேமிப்புகளாக இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுமே தான், இவற்றிலிருந்துதான் துன்பம், வேறு எதிலிருந்தும் துன்பம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நெருக்கமாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பெருக்கம், அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், உதவுவார்கள் என்று எண்ணினீர்கள், அவ்வளவும் மோசம். எந்த உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி குடும்பத்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதிலிருந்துதான் உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றன. அவர்களிடமிருந்துதான் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகின்றன. உங்களுடைய சூழ்நிலை மிகப்பெரும் நெருக்கடிக்குள்ளாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கெட்ட எண்ணங்கள், அதாவது உருவத்தின் அடிப்படையில் இல்லாமல், பொருள்களின் அடிப்படையில் இல்லாமல், அருளின் அடிப்படையில் விரும்பக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இல்லை என்பதன் காரணமாகவே அவர்களுடைய ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையும் நெருக்கடிக்குள்ளாகி பிறருடைய வாழ்க்கையிலிருந்து சுகத்தை அனுபவிக்க நாடுகின்றார்கள், அபகரிக்க நாடுகின்றார்கள் அவர்களுடைய பொருள்களைத்தான். உங்களுடைய வாழ்க்கையில் இதன் காரணமாக பெரும் நஷ்டங்களை சில சமயங்கள் ஏற்படுத்துகின்றான். அந்த நேரத்தில் நாம் எதனை செலவழித்திருக்க வேண்டுமோ அதனை செலவழித்திருக்க வேண்டும். அந்த செலவை நாம் செய்யாததன் காரணமாக அப்படி செய்யவில்லை என்றால் பெரும் துன்பம் என்னை அடைந்திருக்கும். எனவே இறைவன் நஷ்டத்தை கொண்டு வருகின்றான், உங்களுடைய பொருள்களின் இருந்து குறைவை ஏற்படுத்துகின்றான். மற்ற மனிதர்கள் அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று தங்களுடைய பொறாமையை, அது அந்த பொறாமையினை தகுத்தல், எந்த அளவுக்கு அதனுடைய வேகம் குறைந்திருக்கின்றது, அதனுடைய நெருப்புத்தன்மை குறைந்திருக்கின்றது, தனிந்திருக்கின்றது என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். எப்படி வாழ்ந்தவன், எப்படி ஆகிவிட்டான் என்று திருப்தியோடு பேசுவார்கள். யாரும் நன்றாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. ஆனால் அவர்கள் நிலை தாழ்ந்தும் பொழுது அவ்வளவு பேரும் பேச ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய நிலை உயர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் பொறாமை கொண்டு அவர்களை பற்றி பேசவே மாட்டார்கள். ஆனால் நிலை தாழும் பொழுது எல்லோரும் கொடி கொடி பேசுவார்கள். இது உங்களுடைய தீமைகள் உங்களை விட்டும் நீங்கிக் கொண்டிருக்கின்றன, இறைவனுடைய அருள் உங்களுக்கு சமீபமாக ஆகிவிட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள ஒரு அழகான நற்செய்தி. உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் இப்பொழுது திரும்புகின்றீர்கள், நஷ்டம் ஏற்பட்ட பிறகு எங்களை காப்பாற்று என்று. ஆனால் பெரும்பாலும் அந்த நஷ்டத்தை ஈடு செய்யும் விதமாக அதே பொருள்களைத்தான் எனக்கு மீண்டும் கொடு என்று கேட்பார்கள். ஆனால் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் இது அல்லாத, இதைவிட மேன்மையான, இனி என்றுமே என்னை விட்டும் நீங்காத அருளாக இருக்கக்கூடிய அந்த சுகத்தில் என்னை வாழ வைப்பாயாக இறைவனை என்று கேட்டிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுமானால் அந்த துன்பம் நீக்கப்பெற்று இனி என் உடல் உறுப்புகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத ஒரு சுகமான ஆற்றலை கொண்டு தானே விளங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, உலக வாழ்க்கை, அதாவது உடல் சார்ந்த வாழ்க்கையும், அந்த உடலை எனக்கு கீழ்ப்படிய செய்யக்கூடிய என் மனதின் ஆற்றலையும் கொண்டு என்னை விளங்க செய்வார்கள். இனி எக்காலத்திலும் எந்த நோய்க்கும் ஆளாகாத உடல் அமைப்பை கொண்டும் உள்ளத்தின் திறனை கொண்டும் வாழ வைப்பாகிறவனே என்று கேட்க வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த உறுப்பை வெற்றி எடுத்துவிட்டால் நான் சுகமாக இருப்பேன் என்று கொள்ளக்கூடிய அளவுக்கு மனிதர்களுடைய உதவியை நாடுகின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் வெற்றுபவர்கள் தான். வெட்டப்பட வேண்டியவர்களை நாம் நமக்கு நெருக்கமாக அவர்கள் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு விளங்குகின்றார்கள் என்று யார் உறுப்புகளை வெற்றியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பதவியும் அளித்து கண்ணியமும் கொடுத்து அவர்களை இறைவனுக்கு இணையாகவும் ஆக்கி இவர்கள் உயிரை காப்பாற்றிவிட்டார்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் எந்த அளவுக்கு தளம் தாழ்ந்துவிட்டார்கள் என்று உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான் என்றால் அவர்களுக்கு கொடிய வேதனையை கொடுக்கக்கூடிய நரக வாழ்க்கையே போதுமானது. இந்த உலகில் அவர்கள் நான் படைத்த ஒரு உறுப்பை எனக்கு சரி செய்ய முடியாது என்று எண்ணி அதனை வெற்றி தூர வீசி எரிந்துவிடக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களை கண்ணியப்படுத்துகின்றார்களே, இத்தகையவர்கள் சாபத்திற்குரியவர்களா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வகையில் நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது என்று தங்களையும் பாதுகாத்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். எண்ணங்களின் தூய்மையை நான் இப்பொழுது மேற்கொள்ள விரும்புகின்றேன். அந்த எண்ணங்கள் எண்ணமாக மாறி அந்த எண்ணம் உணர்வாக என்னுடைய இருதயத்தில் அமைந்துவிட வேண்டும். சிதறி கிடைக்கக்கூடிய ஒரு எண்ணம் எண்ணங்களாக சிதறி கிடக்கின்றன, அவற்றை ஒரே எண்ணமாக மாற்ற வேண்டும். உங்களுக்கு ஒரே தேவைதான். எண்ணங்கள் சிதறி கிடக்கின்றன, எனக்கு இருதய வலி இருக்கின்றது, எனக்கு மூட்டு வலி இருக்கின்றது, எனக்கு வயிற்றுக் கோளாறுகள் இருக்கின்றன, எனக்கு சிறுநீரக கோளாறுகள் இருக்கின்றன, எனக்கு தூக்கம் இல்லை, என் உடலெல்லாம் வலி, இவையெல்லாம் வலி என்ற ஒரே எண்ணம் தான். அதற்கு இத்தனை சிதறல்கள், காலில் ஒரு வலி, தலையில் ஒரு வலி, நெஞ்சத்தில் ஒரு வலி, இதயத்தில் ஒரு வலி, வயிற்றில் ஒரு வலி என்று வலிகளாக, ஒரே வலியை வலிகளாக ஆக்கிக்கொண்டு ஒவ்வொன்றும் தனித்தனியான நோயை கொண்டு விளங்குகின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்விதமாக அல்ல, வலி ஒன்றுதான். எண்ணங்களை எண்ணத்தின் பக்கம் கொண்டு வாருங்கள். வலி என்ற ஒன்றுதான். அதற்கு ஏன் இவ்வளவு வலிகள்? வலி என்பது உணர்வாக இருக்கும்போது அதை பொருள்களாக பார்த்தார்கள். விரலில் வலி, மூக்கில் வலி, கண்களில் வலி, காதுகளில் வலி என்று தனித்தனியாக வலிகளை அவர்கள் பார்க்கின்றார்கள். எங்கெங்கெல்லாம் அழிக்கிறதோ அங்குள்ள பொருள்களை பார்த்து அவ்விதமாக அல்ல. உங்களை உள்ளத்தில் அவை சங்கமிக்கின்றன, வலி என்ற ஒரு உணர்வு. அது எங்கிருந்து வந்தாலும் சரி, வலிக்கிறது 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 என்ற ஒரு உணர்வு தான். வலி நீங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவேண்டுமே தவிர, வலிகள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது பிரார்த்தனை அல்ல. என்னுடைய உணர்வின் அடிப்படையில் நான் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது பிரார்த்தனைக்கு வேகம் இருக்கின்றது, உணர்வு இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உடலின் மீது ஆட்சி கொள்ள ஆரம்பிப்பீர்கள். பொறுமையை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் இந்த கவனம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளில் சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு தன் பேராற்றலை விளங்கச் செய்யும். நான் என்னுடைய பொறுமையிலிருந்து விலகுவேனேயானால் கவனம் சிதறிவிடும், எண்ணம் எண்ணங்களாக மாறிவிடும். ஒரு உண்மை சிதறிவிட்டது, அவ்வளவுதான், அது இல்லை என்று ஆகிவிட்டது. வலி என்ற ஒரு உணர்வு வலிகள் என்று நான் கொண்டு விட்டேன். இனி ஒரு காலம் நான் அதனை வலி என்று கொண்டு வந்து பிறகு அது உணர்வாக அமைத்து அந்த எண்ணத்தை நான் என்னுடைய பிரார்த்தனையாக அமைக்கின்றேன். உணர்வு பூர்வமான அந்த எண்ணமானது என்னுடைய வலிகள் அவ்வளவையும் நீக்கிவிடுகின்றது. சிதறிவிட்ட என்னுடைய எண்ணங்களை எண்ணமாக மாற்றுகிறது, வழிகளை வழியாக கொண்டுவிடுகின்றது. பெரும் பெரும் வேதனைகளை எல்லாம் சாதாரணமாக அமைத்துவிடுகின்றது. இப்பொழுது என் மனம் என்ற இறைவன் பக்கம் திரும்புகின்றது. என் வேதனையை நீக்குவாயாக, என்னுடைய வேதனைகளை நீக்குவாயாக என்று கூற மாட்டோம், என்னுடைய வேதனையை நீக்குவாயாக. வேதனை என்பது மனம் சம்பந்தப்பட்டது. என்னுடைய வழிகளை எல்லாம் போக்குவாயாக என்று கேட்பது பிரார்த்தனை அல்ல, அதிலிருந்து உங்களுக்கு நன்மையும் இல்லை. என் வலியை நீக்குவாயாக, அல்லது என்னுடைய வேதனையை நீக்குவாயாக. எனக்கு பொறுமையை கொடு. உன்னுடைய வாக்கு உறுதியானது, சத்தியமானது. நான் எப்பொழுது உன்னுடைய வாக்கை பொருளாக மாற்றினேனோ அங்கிருந்து என்னுடைய அழிவு ஆரம்பமாகின்றது. உங்களுடைய உள்ளம் என்பது என்றும் வாழக்கூடியது. ஆன்மாவுடன் இணைந்த அந்த உள்ளமானது என்றென்றும் வாழக்கூடியது. அதுதான் உங்களுடைய மரணத்தின் போது கைப்பற்றப்படுகின்றது. உங்களுடைய உடல் அல்ல. உங்களுடைய உடல் அடிந்துவிடும். அடியாத அந்த மனம் உள்ளமானது உங்களுடைய ஆன்மாவுடன் கைப்பற்றப்படுகின்றது. இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த ஆன்மா, உங்களுடைய உள்ளம், இந்த இரண்டும் இணைந்தே எப்பொழுதும் இருக்க வேண்டும். உள்ளத்திற்கு அப்பால் நாம் பொருள்களின் பக்கம் வெளியேறுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதன் முதலாக என்னுடைய இறைமன்றத்தில் நான் கேட்கக்கூடிய பிரார்த்தனை வேண்டாம், நான் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய வேதனை வேண்டாம் என்பதுதான். அந்த வேதனை பொருள்கள் என்பதை அறியுங்கள். அதாவது பொருள்கள் வேண்டாம், அருள் வேண்டும் என்று விரும்புங்கள். பொருள்களை நாம் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அருளுக்கு பதிலாக. எனவே பொருள்களை செலவு செய்யுங்கள். எந்த பொருள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், உல்லாசத்தை கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அந்த பொருள்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். செலவு செய்தே ஆக வேண்டும். இறுதியில் ஒன்றும் இல்லாத நிலைக்கு வரும்பொழுதாவது இன்னமும் நீங்கள் செலவு செய்வீர்கள். கடன் வாங்கியும் செலவு செய்வீர்கள். கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம். எப்பொழுது கடன் வாங்கி செலவு செய்கிறீர்களோ கேடு ஆரம்பமாகிவிட்டது, இன்னமும் உணரவில்லை. உங்களுக்காக வந்த ஒரு கேடு. உங்களுடைய செல்வங்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். இறைவனுடைய அருளை எதிர்பார்த்திருங்கள். இறைவனுடைய அருளை உங்களுடைய பொருளை கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் டாக்டர்களிடம் செல்கின்றீர்கள் உங்களுடைய நோய்களை குணமாக்கிக் கொள்வதற்காக. பணத்தை செலவு செய்கின்றீர்கள். பணத்தை செலவு செய்வது இறைவனிடமிருந்து ஆணை. ஆனால் டாக்டர்களை நம்புவது கேடு. உங்களுக்கு பணம் இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு டாக்டர்கள் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று கூறுவார்கள். திரும்புங்கள் வீடுகளுக்கு. இப்பொழுது இரண்டு அருளை எதிர்பார்த்திருங்கள். அவ்வளவு பணத்தையும் செலவழித்த பிறகும் உங்களுக்கு சுகமில்லை, மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் கடன் வாங்குவீர்கள். அந்த கடன் வாங்குதல் கூடாது. நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். நீங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டீர்கள். இப்பொழுது இறைவனுடைய அருளையும் உதவியும் நாடுங்கள். அங்கு இறைவனுடைய அருளும் உதவியும் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆனால் அந்த நிலையிலும் நீங்கள் டாக்டர்களைத்தான் நம்புகின்றீர்கள், கடன் வாங்குகின்றீர்கள், மனிதர்களிடம் நீங்கள் வேண்டி நிற்கின்றீர்கள். உங்களுடைய உடல் மீது உங்களுக்கு அதிகாரம் வேண்டுமென்றால் உள்ளத்தின் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். நீங்கள் பொருள் இல்லாத நிலையில் நிச்சயமாக அருளால் சுடப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களையும் கடந்து மற்றவர்களுடைய கெட்ட சூழ்நிலைகள் போந்து அவர்களிடமிருந்து பணத்தை வாங்குகின்றீர்கள். அவர்களோ என்னடா இது கேட்கின்றானே, பணத்தை கேட்கின்றானே என்று அவர்கள் தங்களையும் நொந்து கொண்டு உங்களையும் வெறுத்த நிலையில் தான் கொடுப்பார்களே தவிர விரும்பி யாரும் உங்களுக்காக செலவு செய்ய மாட்டார்கள். எல்லோருக்கும் சுமை இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய சுமையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதாவது செல்வச் சுமையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். செல்வம் இல்லாத நிலையில் அவ்வளவு சுமை கிடையாது. செல்வங்கள் மிகுந்து வரும்பொழுது அவர்கள் இந்த செல்வ சுமையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அது ஊர் உலகத்திற்கு பெரும் செல்வ செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்று தோன்றும். உங்களுடைய செல்வங்கள் நீங்கி வரும்பொழுது இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கடன் வாங்கக்கூடாது. செல்வங்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து அவ்வளவு சொத்துக்களையும் செலவு செய்துவிட்டீர்கள், சுகமாகவில்லை. இப்பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாம் சுகமாக வேண்டும். பொருள்களை கொண்டு உங்களுடைய சுகத்தை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. அந்த பொருள்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன, என்னுடைய பெருமையும் நீங்கிவிட்டன. இனி நான் சம்பாதிப்பதற்கும் வழி இல்லை. இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புங்கள். எப்படி வாழ வைக்கிறான் என்பதை பாருங்கள். நீங்கள் படைக்கப்பட்ட பொழுது உங்களுக்காக அவன் உணவளித்தவன், உங்களுக்கு அவன் புகட்டியவன், உங்களை இரவுகளில் தாயின் கருவறையில் இருந்து வளர்த்தவன், தண்ணீரும் காற்றும் வெளிச்சமும் உணவும் இல்லாமல் உங்களை வளர்த்தான். பின்னர் வெளியில் கொண்டு வரும்போது உங்களுக்காக உணவை கொண்டு வந்ததும் அவன் தான், வேறு யாரும் இல்லை. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். நீங்கள் படைக்கப்பட்டது இறைவனுடைய பேராற்றலினால் என்பதை உணர்வீர்களானால் இப்பொழுது நீங்கள் உணர்ந்து திருந்துங்கள். நம்பிக்கையை கேளுங்கள். நீ ஒருவன் போதுமானவன் என்ற நம்பிக்கையை எனக்கு அளிப்பாயாக இறைவனே. அந்த நம்பிக்கை இல்லாத நிலையில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அஸ்தமாகிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சாய்ந்து விட்டது. வெளிச்சம் இருள்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் நம்பிக்கையை இறைவனிடம் விரும்புங்கள். உன்னுடைய ஆற்றலை கொண்டும் ஆறுதலை கொண்டும் மட்டுமே நான் வாழ வேண்டி எனக்காக நீ உணர்வை அளித்தாய். அந்த உணர்வின் மீது நான் நிலைப்பட விரும்புகின்றேன் இறைவனே என்று உங்களுடைய அழகான அந்த உணர்வை இறைவனிடம் சமர்ப்பியுங்கள். தெளிவாக சிந்தனை ஆற்றல் உடையவர்கள் தெளிவை கொண்டிருப்பார்கள். தெளிவுடையவர்களுடைய பேச்சு இறைவனிடம் உகந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த உகந்து கொள்ளக்கூடிய இறைவனுடைய அந்த தன்மைக்கேற்ப உள்ள என்னுடைய தூய்மையை நான் இறைவனும் சமர்ப்பிக்கும் பொழுது என் இறைவனுடைய பதில் ஆகுக என்பதுதான், அது உடன் ஆகிவிடுகின்றது. என்னுடைய தேவைக்காக நான் என் இறைவனிடம் திரும்புகின்றேன். உங்களுடைய தேவைக்காக நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். என்னுடைய தேவையானது என்னுடைய துன்பம் நீங்க வேண்டும். உங்களுடைய தேவையானது உங்களுடைய துன்பம் நீங்க வேண்டும். என்னுடைய துன்பத்திற்கு என்னுடைய இறைவன், உங்களுடைய துன்பத்திற்கு உங்களுடைய இறைவன். காரணம், என்னுடைய துன்பம் உங்களுடைய துன்பம் இரண்டும் ஒன்றல்ல, வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் அவரவர் பட்டுக் கொண்டிருக்கூடிய வேதனை தனித்தனியான தன்மையை கொண்டிருக்கின்றது. எனவே அவ்வளவு பேரும் தங்கள் தேவைக்கான இறைவனிடம் திரும்பும் பொழுது தங்கள் இறைவனிடம் திரும்புகின்றார்கள். தனித்தனிய முறையே ஒவ்வொருவரும் தத்தம் இறைவனிடம் திரும்புகின்றார்கள். அந்த வேதனை நீக்கப்பட்டுவிட்டால் நம் இறைவன் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் நம் இறைவன் ஒவ்வொருவருக்கும் அறிவித்திருக்கூடிய அந்த உணர்வு ஒன்றுதான். பொருள் இல்லாதன் காரணமாக அந்த உணர்வு ஒன்றுதான். இறைவன் ஒருவன் உங்களுக்கு போதுமானவன். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக படைத்தவனும் உங்களுக்காக அமைத்தவனும் சீரமைத்தவனும் இனியும் சீரமைப்பவனும் உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை அமைத்தது நீங்கள் துன்பப்படுவதற்காக அல்ல, நேர்வழியை அமைத்திருக்கின்றான். அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் மீள்வதற்காக வேண்டி. நேர்வழி என்பது சுகமான பாதை. அந்த சுகமான பாதையை நமக்கு அறிவித்து நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். என் பொருட்டு நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த உணர்வை அமைத்தது நான் தான். அந்த உணர்வை பார்க்க முடியாது. மனம் என்ற ஒன்றை அமைத்தது நான் தான். மனதை பார்க்க முடியாது. நம்பிக்கை என்ற ஒரு தேவையை அமைத்தது நான் தான். அந்த நம்பிக்கையையும் பார்க்க முடியாது. அருபமான மறைவான இறைவனுடைய ரகசியங்களை தெளிவாக நீங்கள் அறிகின்றீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் பொருள் அடிப்படையில் உருவத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுது துன்பம் என்ற ஒன்றை தவிர அதில் இன்பம் கிடையாது. இருப்பினும் உங்கள் மீது அளவற்ற அருளாளன் நிகரில்லாத அன்புடையவன் தன்புறமிருந்து நீங்கள் நிராகரிக்கும் மக்களாக இருக்கக்கூடிய நிலையில் அருளையெல்லாம் நிராகரித்து அவற்றை உங்களுடைய கற்பனை பொருளாக மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இறைவன் அதனையும் மீறி நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றான். மிதமிஞ்சிய பொருள்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே சுகமாக வாழ வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் அறியாமலேயே கொள்ளுமாறு ஒவ்வொரு இரவிலும் உங்களுக்கு புகட்டுகின்றான். ஒவ்வொரு துன்பமான சூழ்நிலையிலும் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும், இறைவனை ஓரளவுக்காக நினைவுகூரக்கூடிய நிலையிலும் வேதனையோட உங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான். அது இறைவனிடமிருந்துள்ள ஒரு நற்பாக்கியமும் அருளும் ஆகும். எனவேதான் ஓரளவுக்காவது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பொருள்களாலும் மக்களாலும் மிகுதி படைத்தவர்களாக மிகுதியானவர்களாக செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஊர் கூறாவும் மெச்சும் பொழுதும், நீங்கள் அதர்மத்திலும் கர்ப்பத்திலும் அகம்பாவத்திலும் நீங்கள் அதிகமாக கொண்டிருக்கும் நிலையிலும் தன் புறமிருந்து ஒரு நற்சொல்லாக உங்களுக்கு அறிவிக்கின்றான், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்பதை விரும்புங்கள். நீங்கள் பொருள்களாக அமைக்காமல் சுகத்தை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது. ஏனென்றால் பொருள்களால் நீங்கள் மிதம் மிஞ்சிவிட்டீர்கள், பொருள்களால் நீங்கள் அதிகமாகிவிட்டீர்கள், ஒரு உச்சநிலை அடைந்துவிட்டீர்கள். இனி பொருள்கள் உங்களுக்கு தேவையில்லை, எல்லாம் கிடைத்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற மிதப்பில் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு சிற்சில வேதனைகளை கொடுத்து அந்த வேதனையிலிருந்தும் நீங்குவதற்காக என் இறைவனே என்று விரும்பக்கூடிய நாடக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்காக அவன் அமைத்தான். அதில்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உச்சாணி கொம்பின் மீது நீங்கள் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அந்த ஆணியின் மீது உங்களுடைய வாழ்க்கை கால்கள் பதிந்திருக்கின்றன. அதனையும் சுகமாக்கி அந்த வேதனையும் உங்களுக்கு காட்டாமல் வாழ வைத்துக் கொண்டிருப்பது இறைவன் தான். ஒரு சின்ன சரிகள் போதும் அடி பாதாளத்தில் விழுந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட நிலையில் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பது இன்னும் இறைவனே என்று நீங்கள் வேண்டக்கூடிய அந்த சுகமான வாழ்க்கைக்காகத்தான். நீங்கள் கொஞ்சம் சிந்திப்பீர்களானால் ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்திவிடுகின்றது. ஏனென்றால் பொருள்களாக மிஞ்சிவிட்ட நிலையில் இனி இந்த பொருள்களை கொண்டு உபயோகம் இல்லை என்று ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு வேதனையை உங்களுக்கு கொண்டு வருவான். அந்த வேதனையில் நீங்கள் உங்களுடைய பொருள்களை இழப்பதற்கு தயாராக வேண்டும். உங்களுடைய உயிரே போனாலும் சரி, அந்த நேரத்தில் பொருள்களை இழக்க வேண்டும். எந்த பொருள்களின் உயிருக்கு பாதுகாக்க வேண்டும் எண்ணினீர்களோ அந்த உயிரை பாதுகாப்பதற்காக பொருள்களை செலவு செய்கின்றீர்கள். இது சத்தியம். இதனை பார்க்கக்கூடிய சற்று நெருக்கடியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிற மக்கள் தங்களுடைய செல்வங்களை இப்பொழுதே செலவு செய்யட்டும் நன்மைக்காக வேண்டி. இறைவன் பொருத்தத்திற்காக உங்களுடைய தேவைகளுக்காக இறைவனுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். ஒரு உணவு என்று நல்ல உணவுக்காக நீங்கள் செலவு செய்யும் பொழுதும் என் இறைவனே உனக்காக நான் செலவு செய்கின்றேன், இந்த செலவை நீ எனக்கு நன்மையாக மாற்றிக்கொள். அவிதமாக நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த செலவிலிருந்தும் இன்னும் அதிகமான நன்மையை இறைவன் கொண்டு வருபவன் தான். அந்த நேரத்தில் அருள் என்ன என்பதை நீங்கள் அறிவிக்கும் நம்பிக்கை உறுதி அந்த நேரத்தில் நிச்சயமாக செல்வத்தை செலவு செய்யாத நிலையில் நீங்கள் உங்களுடைய நன்மையை எதிர்பார்க்க மாட்டீர்கள். செல்வத்தை செலவு செய்யும் பொழுது என் இறைவன் எனக்காக இன்னும் அதிகரிக்க வேண்டுமே என்று நீங்கள் அந்த நாட்டத்தை கொண்டிருப்பதன் காரணமாக ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் சம்பாதிக்கும் போது என் இறைவனிடமிருந்து இது வந்தது என்பதை அறிவீர்கள். நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய செல்வங்களை நீங்கள் செலவு செய்வீர்களானால் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் செலவு செய்து பழக வேண்டும். அது செல்வம் அல்ல, அது ஒரு பெரும் சோதனை. ஒவ்வொரு பொருளிலும் சிறிது சுகம் இருக்கின்றது, பெரும் அபாயம் இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு உணர்விலும் நன்மைகளை தவிர தீமைகள் கிடையாது. ஒவ்வொரு தீமையும் நீக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அணுவாக தீமைகள் நீக்கப்படுகின்றன. ஒவ்வொரு செலவின் போதும் இறைவனுக்காக இரண்டு பொருத்தத்திற்காக வேண்டி நான் செலவு செய்யும் பொழுது, ஆனாலும் பெரும்பாலும் நாம் செலவு செய்வது நம்முடைய உடல் சுகத்திற்காகத்தான் செலவு செய்கின்றோம். இங்குதான் அந்த செலவானது கெட்ட வழிகளில் உங்களுக்கு உணர்ச்சிகளை அதிகமாக்குகின்றது, நம்பிக்கை கொள்வதற்கு வழியில்லாமல் ஆக்குகின்றது, இறைவனுடைய பொருத்தத்திற்கு முடியவர்களாக உங்களை அது அமைக்காது. இதனால் என்னுடைய செலவின் காரணமாக என் உடல் சுகத்தை அனுபவிக்கும் பொழுது நான் வேதனையை அதிகமாக்கிக் கொள்கின்றேன். பிறருக்கு உதவும் போது அது உள்ளத்தின் சுகத்தை கொடுக்கின்றது. என் செல்வத்தை கொண்டு பிறருக்கு நான் உணவளிக்கும் பொழுதோ பிறருக்கு நான் சுகத்தை கொடுக்கும் பொழுதோ பிறருடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக நான் என்னுடைய பொருளை செலவு செய்யும் பொழுதோ அது உள்ளத்திற்கு சுகம் அளிக்கிறது. ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டேன் என்று இறைவன் அறிவிக்கின்றான். நிச்சயமாக நல்ல காரியம்தான். என்றாலும் உங்கள் பாவத்திற்காக மன்னிப்பு தேடுங்கள். கொஞ்சம் பெருமை ஒட்டி கொண்டிருக்கின்றது. நான் அவர்களுக்கு உதவி செய்தேன் பெருமை ஒட்டி கொண்டிருக்கின்றது. அங்கும் உங்களுடைய அந்த தர்மத்தை பாடாக்கி விடாதீர்கள். நான் உதவி செய்தேன், அதன் காரணமாக நன்றாக இருக்கின்றார் என்று சொல்லி காண்பிக்கக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய யார் உங்களுடைய உதவியை ஏற்றார்களோ அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். இறைவனுக்காக என்று இருக்கும்பொழுது இறைவன் தான் அவர்களுக்கு கொடுத்தான், நீங்கள் அல்ல. என் இறைவனுக்கு எல்லா புகழும் என்று கூறுங்கள். அதை விட்டுவிட்டு நான் அவருக்கு உதவி செய்தேன், என் செலவு சேர்ந்து கொடுத்தேன் என்று அவரை நீங்கள் இழிவுக்குண்டாக்காதீர்கள், அவர்களை வேதனைப்படுத்தாதீர்கள். அதை விட கனிவான சொற்கள், அவர்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொல், சுகமாகுங்கள், இறைவனை மட்டுமே நம்புங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கனிவான சொல் உங்களை தர்மத்தை விட மேலானது. சொல்லி காண்பித்து பின்னர் அவர்களுடைய மனதில் நோவினை செய்யக்கூடிய அந்த வகையிலான உங்களுடைய பொருள் செலவீட்டை நிச்சயமாக இறைவன் ஏற்பதில்லை. அது உங்களுக்கு இன்னும் மோசமானது. இவ்வளவு தர்மம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த நிலை? இதுதான் காரணம். சொல்லி காண்பிக்கின்றீர்களே, உங்கள் தர்மத்தை அது பாழாக்கிவிட்டது. இறைவனுக்காக, உங்களுடைய உள்ளுணர்வுக்காக, உள்ளத்தின் அமைதிக்காகவும், ஒரு நன்மையை செய்து அந்த உள்ளத்தின் சுகத்திற்காகவும் என்று நீங்கள் கொடுக்கும் பொழுது, நீங்கள் செலவு செய்ததற்கு கூலி கொடுத்து விட்டான் இறைவன், உங்களுடைய உள்ளத்துக்கு சுகமளித்தான், நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்திருக்கின்றீர்கள் என்று உங்களுடைய உள்ளத்திற்கு இறைவன் சுகமளித்து விட்டான். அத்தோடு உங்களுடைய காரியம் முடிந்துவிட்டது, உங்களுடைய நல்ல அந்த செயலுக்காக வேண்டி கூலி கொடுக்கப்பட்டதாகிவிட்டது. இந்த சுகமான உள்ளத்திற்குரிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழல், உங்களை சுற்றியுள்ள இயற்கை சூழல் வலுப்படுத்தப்படுகின்றது, உயிரோட்டம் அடைகின்றது, இன்னும் விசாலமாகின்றது. உங்களுடைய இயற்கை சூழல், ஒவ்வொருவருடைய தனித்தனியான மனிதனுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழலானது இன்னும் விசாலம் அடைகின்றது. எனவே உங்களுடைய மன நெருக்கடியிலிருந்து விலகுகின்றது, சத்தியமான வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்பிவிட்டீர்கள். ஆனால் எப்பொழுது பெருமை கொண்டவர்களாக, நான் இந்த உதவியை இவருக்கு செய்ததன் காரணமாக இன்று அவர் நன்றாக இருக்கின்றார் என்று ஊர் பெருமைப்படுத்த, என்னை பெருமைப்படுத்தப்பட வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும், நானும் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக என்னுடைய தர்மம் அனைத்துமே பாடாகிவிட்டது. நிச்சயமாக அந்த தர்மத்திலிருந்து தீமைகள் பெருக ஆரம்பிக்கின்றன. அவை தர்மம் இல்ல, அதர்மம். இறைவன் வெறுக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது. இப்பொழுதுதான் என்னுடைய ஒவ்வொரு செலவினமும் எனக்கு எதிராக முடிகின்றதை தவிர எனக்கு நன்மையாக முடிவதில்லை. நான் எவ்வளவு தர்மம் செய்திருக்கின்றேன், இதுதான் கேடு. நீங்கள் பெருமை கொண்டதுதான், பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பியதுதான், உங்களுடைய உள்ளம் சுகமடைந்ததே, அந்த சுகத்திற்கான சூழ்நிலை உங்களுக்காக உங்களை சுற்றிலும் விரிவாக்கம் பெற்றுவிட்டது, உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நிச்சயமாக உங்களுடைய சமீபமாக கொண்டு வரும். உங்களுடைய உடல் இயற்கையும் வலுப்பெற்றுவிட்டது, உங்களுக்கு நோய்களும் இல்லை, உங்களுடைய உள்ளமும் சுகமாக இருக்கின்றது. அதில் துக்கமோ துன்பமோ வேதனையோ நோயை பற்றிய கவலையோ பயமோ இல்லை. எனவே உங்களுடைய வாழ்க்கைக்கு பேர் ஆற்றல் கொண்ட இறைவனுடைய கருணையின் காரணமாக மனம் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்ட ஒரு சுகம் அங்கு அமைந்திருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனுடைய நிர்பாக்கியத்திலிருந்து எந்த குறைவும் வேண்டாம் என்றால், உங்களுடைய தீமைகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், வேண்டாம் என்ற பிரார்த்தனையை முதலில் மேற்கொள்ளுங்கள். அந்த வேண்டாம் என்ற ஒரு உடல் பொருள் தேவைகள் சுகவீனங்கள் உங்களை வந்து அறிந்து கொண்டிருக்கின்றன. உடலில் குறைபாடுகளும் இருக்கின்றன, உள்ளத்தின் குறைபாடுகளுடன். உள்ளம் என்ற குறைபாடு, நான் நம்பிக்கை இழந்திருக்கின்றேன், சோகமாக இருக்கின்றேன், அதாவது நம்பிக்கை எனக்கு இப்பொழுது இல்லை. அந்த கேடுதான் உடலின் கேடுகளிலிருந்து உங்களை விடுவிக்காமல் இருப்பதாக இருக்கிறது. செல்வத்தை செலவு செய்யுங்கள், உங்களுடைய மனம் கொஞ்சம் விசாலமாகும், இப்பொழுது நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். இந்த நம்பிக்கையிலிருந்துதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது, துன்பங்கள் நீங்க இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தை பாதித்துக் கொண்டிருப்பவன் ஷைத்தான், கெட்ட எண்ணங்கள், பெருமையும் பொறாமையும் கொண்டக்கூடிய கெட்ட எண்ணங்கள். நீங்கள் செல்வத்தை செலவு செய்யும் பொழுது பெருமை கொள்ள வேண்டாம், ஷைத்தான் அங்கு இருக்கின்றான். எனவே நீங்கள் நன்மையை நாடுவதற்கு முன்பாக ஷைத்தானை விட்டும் பாதுகாத்தீர்கள். அவன் விரட்டப்பட்டவன். உங்களிடம் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய குணங்கள், பெருமை கொள்வதும் பொறாமை கொள்வதும், முதலில் அதனை நீக்குங்கள். பெருமையையும் பொறாமையையும் நீக்கிவிடுங்கள். ஷைத்தான் விரட்டப்பட்டவன், அந்த இரண்டு குணங்களும் விரட்டப்பட்டவை. அந்த விரட்டப்பட்டவை நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு நெருக்கமானவை என்று எண்ணுவீர்களானால் இறைவன் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் கவனித்தவனாக இருக்கின்றான். உங்களுடைய எண்ணம் எண்ணங்களாக சிதறுகின்றன. உங்களுடைய ஒரே ஒட்டுமொத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கூடிய உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சீரழிந்து ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படாதவையாக விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நோய்வாய்ப்படுகின்றீர்கள், துன்பத்திற்குள்ளாகின்றீர்கள். செலவு செய்யுங்கள், சொல்லி காண்பிக்காதீர்கள். உங்களுடைய மனம் திருப்தி அடையும். அந்த திருப்தியில் இறைவனை நீங்கள் திரும்புங்கள். என் இறைவனே, என்றுமே என் வேதனைகள் என்னை தீண்டாத ஒரு வாழ்க்கையை எனக்கு நீ அமைப்பாயாக. சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எனக்கு அமைப்பாயாக. என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. சைத்தானுடைய தீட்டை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. இந்த நிலையின் போது என்னுடைய உள்ளம் சுத்தப்படுத்தப்படுகின்றது. இப்பொழுதுதான் முதல் முறையாக நான் என் இறைவன் அறிவித்திருக்கிற அறிவிப்பை நான் பார்க்கின்றேன். என்றுமே எந்த துன்பமும் வேதனையும் தீண்டாத வாழ்க்கை வேண்டும். எல்லாம் அனுபவித்தாகிவிட்டது, எல்லாவற்றையும் பார்த்தாகிவிட்டது. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிற நிலையில் எனக்கு உள்ளட்சமும் இப்பொழுது பிறக்கின்றது. உள்ளம் தூய்மை அடைந்தால் தவிர உள்ளட்சம் பிறக்காது. 39:20 ஆனால் எவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்கின்றார்களோ. என்னுடைய உள்ளட்சம் இல்லாத நிலையில் நான் பயப்பட வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கும் பயப்பட வேண்டும். நான் பொருள்களை பற்றி பயந்து கொண்டிருக்கும் வரையில் உள்ளட்சம் என்ற ஒன்றை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. பொருள்கள் நீங்கும் பொழுதுதான் என் இறைவனே என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளட்சம் இருக்கின்றது. அந்த பாதுகாப்பு உங்களுக்கு ஏற்கனவே இறைவனுடைய வாக்குறுதியாக அமைந்துவிட்டது. சுகமான வாழ்க்கையில் வாழுங்கள், இறைவனை மட்டுமே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று. அந்த நம்பிக்கை பிறக்காத வரையில், எந்த ஒரு பொருளுமே இல்லாத நிலையில், இறைவனை மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழாத வாழ்க்கையை நான் பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இறைவனை மட்டுமே பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நான் என் மனதில் ஏற்றுக்கொள்ளாத வரையில் என்னுடைய துன்பங்களிலிருந்து நான் ஒருபோதும் விடுதலை அடைவோன் இல்லை. இந்த துன்பம் நீங்கிவிட்டது. இன்னொரு துன்பத்துக்காக காத்திருக்கின்றேன். அடுக்கடுக்கான துன்பங்களுக்காக நான் காத்திருக்கின்றேன். எனவே நான் இப்பொழுது பயப்படும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு நன்மையையும் நான் என்னுடைய இறைவனிடமிருந்துள்ள உறுதியான வாக்காகவும், அவன் வாக்குறுதி மீறாதவன் என்ற அந்த அடிப்படையிலும் ஏற்றுக்கொண்டேன். அவன் வாக்குறுதி மீறாதவன், அவனுடைய வாக்கு உறுதியானது என்பதை நான் ஏற்கும் பொழுது என் மனம் இன்னும் திருப்தி அடைகின்றது. என் மன்னம் இன்னும் அமைதி அடைகின்றது. திருப்தி அடைந்த ஆன்மாவாகவும், அதிலிருந்து விளையக்கூடிய திருப்தியான மனமும், அதிலிருந்து விளையக்கூடிய திருப்தியான வாழ்க்கையும், இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவன் விதித்த ஒரு பேரற்கொடை. எனவே இப்பொழுது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ப ஆரம்பிக்கின்றேன். என் இறைவன் அளித்திருக்கக்கூடிய சுகமான வாழ்க்கையில் ஒரு சிறு திரும்ப அளவு கூட வேதனை தீண்ட வேண்டாம் இறைவனே என்று எப்பொழுது விரும்ப ஆரம்பியுங்கள். உங்களை செயல்படுத்த சொல்லவில்லை, இது இறைவன் கொடுத்த விருப்பம்தான். இந்த விருப்பத்தை அமைப்பது என்பது உங்களுடைய தேவையாக இருக்குமானால் அமைத்துக் கொள்ளுங்கள். அதனுடன் என்னை பெருமையையும் பொறாமையற்றும் பாதுகாத்துக் கொள். இறைவனே, சைத்தான் என்னை நெருங்காமல் இருக்க உன்னிடம் பாதுகாத்து தருகின்றேன் என்ற அந்த ஒரு பிரார்த்தனையையும் நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சுகமான எண்ணத்தை இறைவனிடமிருந்து நீங்கள் ஏற்கும் காலமெல்லாம் பெருமை பொறாமை என்ற இந்த சைத்தானுடைய இரண்டு கெட்ட குணங்கள், இவற்றை விட்டும் என்னை பாதுகாத்துக் கொள். இன்னும் இந்த குணங்கள் என்னை நெருங்காமல் இருக்கவும் முன்னிலை நான் காவல் தருகின்றேன். சதா உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டைக் கொள்ளுங்கள். பெருமை வேண்டாம், பொறாமை வேண்டாம். இப்பொழுது செலவு செய்யுங்கள். இறைவன் தான் உங்களுக்கு அறிவித்ததிலிருந்தும் அறிவிக்காததிலிருந்தும் உங்களை வாழ வைப்பான். உங்களுக்கு எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணம் உருவாவதை பார்ப்பது ஒரு அத்தாட்சிக்காகத்தான். இனி என் இறைவன் போதுமானவன் என்று கூறும் பொழுது உங்களுக்காக விதைக்கப்படாத அந்த எண்ணங்களையும் உங்களுக்கு தன்னுடைய விருப்பத்தை கொண்டு உங்களுக்கு அமைக்கின்றான். தான் விரும்பியவற்றையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கின்றான். எல்லை இல்லாமல், கணக்கு இல்லாமல் நீங்கள் விரும்பியவைகளையும் கொடுக்கின்றான் அத்தாட்சிக்காக வேண்டி. ஆக நீங்கள் விரும்பியதும் இருக்கிறது, நீங்கள் கேட்பதும் கிடைக்கும். நீங்கள் விரும்பாத, நீங்கள் கேட்காததும் உங்களுடைய விருப்பத்திற்கு உரியதாக அதை கொண்டு வராமல் இறைவன் தன்னுடைய நாட்டப்படி உங்களுக்கு தான் விரும்பியதெல்லாம் படைக்கின்றானே, அளிக்கின்றானே, அந்த உணர்வுக்கு உயரங்கள். உங்களுக்கு விருப்பத்தை அமைத்தது உங்களுக்கான ஒரு அர்த்தத்திற்காக. நீங்கள் விரும்பியது இறைவனிடமிருந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு அழகு, அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அது எவ்விதமாக உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகத்தை உங்களுக்கு அளிக்கின்றது. நீங்கள் விரும்பாத நிலையில், நீங்கள் அதை எதிர்பார்க்காத நிலையில் அவன் உங்களுக்கு விருப்பமாக அமைத்து, பின்னர் அதனை நம்ப செய்து, பின்னர் அதிலிருந்து உங்களுக்கு கொடுக்காமல் தன் புறத்திலிருந்து அதனை உங்களுக்கு நேரடியாகவே கொடுத்தான். தான் விரும்பக்கூடிய தன் நல்லடியார்களுக்காக வேண்டி அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒரு அத்தாட்சி நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. பின்னர் இறைவன் போதுமானவன் என்ற அந்த எண்ணத்தை கொள்ளும் பொழுது அவன் உங்களுக்கு விருப்பங்களை அமைக்காமலேயே தன்னுடைய நாட்டு பிரகாரம் அபரிமிதமாக உங்களுக்கு தன்னுடைய பாக்கியத்தை உங்களுக்கு அளிக்கும் பொழுது அப்பொழுதுதான் எல்லா பகுதும் அகிலங்களின் நல்லாகுக்கே என்று கூறுவீர்கள். அந்த நிலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த நிலையிலிருந்து நான் தவறிவிடுவானோ என்று அந்த பயத்தை கொண்டு இன்று முதலாக நீங்கள் வாழ வேண்டாம். 39:20 ஆனால் இவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயந்து தங்கள் இறைவனுடைய பேராற்றல் கொண்ட சச்செய்திகள் நான் அத்தாட்சிகளாக பார்க்க முடியாமல் ஆகிவிடுமோ, இன்னும் என்னுடைய அத்தாட்சிகளை நான் தவறுவதன் காரணமாக படிப்படியாக இன்னும் எனக்கு அத்தாட்சிகளை பார்க்க வேண்டி அவன் விருப்பத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றானே, உங்களுடைய அறிவுக்கு அப்பால் உள்ள இந்த நற்செய்தி உங்களுக்காக கைகொடி வரும் பொழுது இறைவனை புகழுங்கள். இன்னும் உங்களுடைய பெருமையையும் பொறாமையையும் விட்டு விலகுங்கள். ஷைத்தானை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். அவன் என்னை நெருங்காமல் இருக்கவும் உன்னிடம் பாதுகாப்பு தருகின்றேன் என் இறைவனே என்று நீங்களிடம் திரும்புங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய அறிவு, நீங்கள் கவனித்து வைத்திருக்கக்கூடிய அறிவு எந்த ஒன்றுமே பொய்யானது, மாயையானது. மனிதர்களுடைய ஒட்டுமொத்த அறிவும் மாயையானது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் சுகமாகுங்கள் என்ற ஒரு வார்த்தை மனிதன் அறியாத ஒன்று. சுகவீனங்கள் வரத்தான் செய்யும் என்று கூறக்கூடிய இவர்களுடைய கெட்ட வார்த்தைகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். சுகவீனமே ஏற்படக்கூடாது என்று இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அந்த வாக்குகளின் உண்மையின் மீது நீங்கள் திரும்புங்கள். அத்தாட்சிகளை பாருங்கள். அதற்காக விருப்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அத்தாட்சிகளை பார்த்த பின்னர் யார் ஷைத்தானின் தூண்டுதலிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள் இறைவன் என்று கேட்கின்றார்களோ, இன்னும் விரட்டப்பட்டவன் அவன் என்னை நெருங்காமல் இருக்கவும் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகின்றன் என்று கூறுகின்றார்களோ, அந்த ஷைத்தானுடைய குணங்கள் என்னிடம் இயற்கையாக நான் அமைத்துக் கொண்டேன். அது பெருமையும் பொறாமையும் வீணான வாழ்க்கையும் கேளிக்கையும் இவற்றிலிருந்து என்னை அர்த்தமுள்ள வாழ்க்கையில் வாழவே இறைவனே என்று நீங்கள் திரும்பும் பொழுது உங்களுடைய இறைவன் அத்தாட்சிகளை கொடுத்து விரும்பவும் செய்கின்றான். அந்த விரும்பிய வாழ்க்கையையும் உங்களுக்கு தருகின்றான். இன்னும் உங்களை பற்றி திருத்திக் கொள்ளும் பொழுது இறைவன் தன்புறம் இருந்து நேரடியாகவே உங்களை வாழ வைக்கின்றான். பெரும் பாக்கியங்களில் நுழைய செய்கின்றான். நீங்கள் விருப்பம் கொள்வதற்கு தேவையே இல்லை, நானே உங்களை வாழ வைக்கின்றேன் என்று அப்பொழுது நீங்கள் கூறுவீர்கள், என் இறைவன் எனக்கு போதுமானவன் என்று. இவ்விதமாக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யார் தங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்கிறார்களோ பாக்கியமிக்க வாழ்க்கை நமக்கு இல்லை என்று ஆகிடுமோ என்று. அவர்களுக்கு அடுக்கடுக்கான மாளிகைகள், எப்படி இவர்களுக்கு அடுக்கடுக்கான துன்பங்கள் ஏற்படுகின்றனவோ பொருள் அடிப்படையில் போகும் பொழுது சைத்தானை கொண்டு வாழும் பொழுது அதற்கு நேர் மாற்றமாக அவர்களுடைய உள்ளத்தில் விரும்பியதும் இறைவன் அதற்கு மேலாக மாளிகைகளை கட்டுவதும். மாளிகைகள் என்பது நாம் பார்க்கக்கூடிய நாம் அறிந்து வச்சுடைய மாளிகைகள் அல்ல, உள்ளத்தின் மாளிகைகள். வானங்களிலும் பூமியிலும் நிரப்பமாக இருக்கக்கூடிய அந்த மேன்மையான வாழ்க்கையில் அவர்கள் நுழைவார்கள். அடுக்கடுக்கான மேன் மாளிகைகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் இன்னும் இன்னும் அதிகமாக தண்ணீர் புகட்டப்படுவார்கள். ஒவ்வொரு உயிரினமும் தண்ணீரிலிருந்து படைக்கப்படுகின்றன. அந்த உயிரோட்டத்தை அவர்கள் இன்னும் அடைவு பெறுவார்கள். சதா நீரில் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு கீழே, அவர்களுக்கு மேலே குளிர்ச்சியும் இருக்கும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மீற மாட்டான். நாம் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றோம், அச்சம் கொள்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய விருப்பங்களை நான் அத்தாட்சிகளாக பார்க்க தவறினால் இறைவனிடமிருந்து வரக்கூடிய மேன்மையான வாக்கியங்கள் எல்லாம் என்னால் இழந்து விடுவேனே என்று சத்தியத்தை கொண்டு உணர்ந்தவர்களாக நாம் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் இறைவனாகிய அகிரங்கனாகிய அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ் ஒருவனே எனக்கு போதுமானவன் என்ற அந்த உள்ளத்தை இன்று முதலாக நாம் மேற்கொள்வோம்.